It's story time.
உலக அனுபவத்தை தேடி நாடு விட்டு நாடு போன ரெண்டு நண்பர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கிருஷ்ணா நதிக்கரை ஓரமா கனக நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மார்த்தாண்டன். அவருக்கு ஒரே ஒரு பையன். அவன்தான் அந்த நாட்டோட இளவரசன் விக்ரமன். விக்ரமனுக்கு 5 வயசு தான் ஆயிருந்துச்சு. ஒரு நாள் அரண்மனையோட நந்தவனத்துக்கு விக்ரமன் வந்தப்போ அங்க தோட்டக்காரன் சாரங்கபாணி ஒரு செடிக்கு பதியன் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு கூடவே அவர் பையன் அமரும் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இளவரசனை பார்த்த உடனே சாரங்கபாணி பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சாரு. ஆனா அமர் அப்படி செய்யல. அவன் ரொம்ப இயல்பா இளவரசனை பார்த்து நட்பா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அப்பவே விக்ரமனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் அமர்கிட்ட என்னோட கொஞ்ச நேரம் வந்து விளையாடுறியா அப்படின்னு கேட்டான். ஆனா கொஞ்ச நேரம் விளையாடலான்னு போன ரெண்டு பேரும் களைச்சு போற அளவுக்கு தோட்டத்துல ரொம்ப நேரத்துக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு நாளும் அமரை தேடி விக்ரமன் தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிட்டாங்க. விக்ரமனும் அமரும் வளர்ந்து இப்ப ரெண்டு பேருக்கும் 20 வயசு ஆயிருந்துச்சு. ராஜா மார்த்தாண்டனுக்கும் இப்ப கொஞ்சம் வயசாயிட்டதுனால இளவரசன் விக்ரமனுக்கு பட்டம் கட்டி அவனை கனக நாட்டுக்கு ராஜா ஆக்கிட்டு கொஞ்ச நாள் காட்டுக்கு போய் தவம் செய்யலாம் அப்படின்னு மார்த்தாண்டன் முடிவு செஞ்சாரு. தன்னோட முடிவை பத்தி அவரு விக்ரமன் கிட்ட சொன்னப்போ விக்ரமன் சொன்னா, எனக்கு இன்னும் உலக அனுபவம் இல்லை. சில நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நான் உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு ராஜாவா பதவி ஏத்துக்கிறேன். எனக்கு 1-2 வருஷம் மட்டும் நீங்க அவகாசம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். மார்த்தாண்டனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா நீ தனியா போகக்கூடாது, உன் கூட சில வீரர்களை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு அவரு சொன்னப்போ, என் கூட அமர் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு விக்ரமன் சொல்லிட்டான். விக்ரமனோட சில நாடுகளை சுத்தி பார்க்க போறதா அமர் சாரங்கபாணி கிட்ட சொன்னப்போ அவரு சொன்னாரு, விக்ரமன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம நாட்டுக்கு ராஜாவா பதவி ஏத்துக்க போறாரு. நீ அவர் கூட நட்பா இருந்தாலும் அவர்கிட்ட எந்த உதவியையும் எதிர்பார்க்க கூடாது. பயணம் முடிச்சு திரும்பி வர வரைக்கும் நீ ஒருத்தந்தான் விக்ரமன் கூட போறதுனால அவரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது நடந்து 2 நாள் கழிச்சு விக்ரமனும் அமரும் ஆளுக்கு 1 குதிரையை எடுத்துக்கிட்டு பயணத்துக்கு கிளம்பினாங்க. மற்ற நாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி கனக நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நாட்டோட ஒவ்வொரு பகுதியிலையும் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டை பத்தி இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. மற்ற நாடுகளை பார்த்தாதான் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு ஒப்பீடு செஞ்சு பார்க்க முடியும். இனிமே வேற நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கனக நாட்டோட எல்லை பகுதிக்கு அவங்க வந்தாங்க. கனக நாட்டுக்கு பக்கத்துல பிங்கள நாடுன்னு இன்னொரு பெரிய நாடு இருந்துச்சு. கனக நாட்டோட எல்லையை தாண்டி பிங்கள நாட்டுக்குள்ள அவங்க வந்ததும் அந்த நாட்டோட தலைநகரம் பிங்களாபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா ஒரு நாட்டோட இளவரசன் மாதிரி இல்லாம ஒரு சாதாரணமான சுற்றுலா பயணி மாதிரி தான் விக்ரமனும் உடை உடுத்தி இருந்தான். ஒரு அடர்ந்த காட்டை கடந்து அவங்க ரெண்டு பேரும் பிங்களாபுரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வர்ற வழியெல்லாம் அமர் அவங்க அப்பா சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு வந்தான். விக்ரமன் நாட்டுக்கு ராஜா ஆகிற வரைக்கும் அவனோட உரிமை எடுத்துக்கிட்டு நட்பா பழகலாம், அதுக்கப்புறம் ஒரு மரியாதையோட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு அமர் முடிவு செஞ்சிருந்தான். ஆனா இப்படி யோசிக்கவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? விக்ரமன் ராஜா ஆகறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷமும் தன்னோட ஒரே வேலை விக்ரமனை பாதுகாப்பா திரும்பவும் நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறதுதான். அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிச்சு குழம்ப வேண்டாம் அப்படின்னு அமர் முடிவு செஞ்சான். பிங்களாபுரத்துக்கு வந்து சேர்ந்த விக்ரமனுக்கும் அமருக்கும் ரொம்பவே களைப்பா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் குதிரையில பயணம் செஞ்சு அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. அங்க ஒரு பூங்கா இருக்கிறத பார்த்ததும்
விக்ரமன் அமர்கிட்ட ரொம்ப களைப்பாவும் பசியாவும் இருக்கு, இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு மரத்தடியில படுத்துட்டான். அமருக்கும் ரொம்ப களைப்பா இருந்தாலும் விக்ரமன் நல்லா தூங்குற வரைக்கும் அமர் அவனுக்கு ஒரு விசிறிய வச்சு காத்து வர மாதிரி வீசிக்கிட்டே இருந்தான். மரத்தடியில படுத்த அஞ்சாவது நிமிஷம் விக்ரமன் நல்லா தூங்கி போயிட்டான். அப்பதான் அமருக்கு விக்ரமன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்ப களைப்பாவும் பசியாவும் இருக்கு அப்படின்னு விக்ரமன் சொன்னதுனால அவன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள ஏதாவது பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமர் அந்த இடத்த விட்டு கிளம்பினான். அமர் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல அந்த பூங்காவுக்கு வாசல்ல ஒரு தேர் வந்து நின்னுச்சு. அந்த தேர் கூட சில குதிரை வீரர்களும் வந்திருந்தாங்க. அவங்க பூங்காவுக்குள்ள போய் அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற விக்ரமனை பார்த்தாங்க. யாரோ சில பேர் குதிரையில வர்ற சத்தம் கேட்டு விக்ரமனும் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு உக்காந்துகிட்டான். அமர் பழங்களை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் பூங்காவுக்கு வரும்போது அந்த பூங்காவே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. தேர் கூட வந்த குதிரை வீரர்கள் விக்ரமன்கிட்ட சொன்னாங்க, எங்க பிங்கள நாட்டோட ராஜா எதிர்பாராத விதமா 4 நாள் முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லைங்கிறதுனால ராஜகுருவோட யோசனைப்படி குதிரைகள் பூட்டின தேரை நாங்க அரண்மனையிலேருந்து அனுப்பினோம். அது எந்த இடத்துல யார் பக்கத்துல நிக்குதோ அவங்க தான் நாட்டுக்கு அடுத்த ராஜா அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். 2 நாளா அந்த தேர் எந்த இடத்துலையும் நிக்காம ஊர் முழுக்க சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. பூங்காவுக்குள்ள நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற இடம் கிட்ட வந்ததும் அதுக்கு மேல நகராம அந்த தேர் அப்படியே பூங்கா வாசல்ல நின்னுடுச்சு. ராஜகுருவோட யோசனைப்படி நீங்க தான் இனிமே அடுத்து இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை விக்ரமனால நம்பவே முடியல. குதிரை வீரர்கள் சொன்னதை ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்து அமரும் கேட்டுக்கிட்டு இருந்தான். விக்ரமன் ராஜா ஆகிற வரைக்கும் தான் நட்போட உரிமையோட பழக முடியும், ராஜா ஆனத்துக்கு அப்புறம் மரியாதையோட தள்ளி இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்த அமருக்கு இவ்வளவு சீக்கிரம் விக்ரமன் ராஜா ஆவான்னு தெரியாம போயிருந்துச்சு. அங்க வந்திருந்த குதிரை வீரர்கள் தூக்க கலக்கத்துல இருந்த விக்ரமனை தேர்ல ஏத்தி அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அமர் ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்த மாதிரி இனிமே விக்ரமன் கிட்டேந்து தள்ளி இருக்கணும், அவன் கூடவே இருந்தா அவங்கிட்டேந்து ஏதாவது உதவிகளை எதிர்பார்க்கற மாதிரி ஆயிடும், அத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி உடனே பிங்களாபுரத்திலேந்து கிளம்பி பக்கத்துல இருந்த அடர்ந்த காட்டுக்கு தவம் செய்யறதுக்காக போயிட்டான். பிங்கள நாட்டுக்கு ராஜா ஆன விக்ரமனுக்கு அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனையா முடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு நேரம் இருந்துச்சே தவிர அமரை பத்தி அவன் சுத்தமா மறந்து போனான். கனக நாட்டோட ராஜாவா இருந்த மார்த்தாண்டனுக்கு விக்ரமன் பிங்கள நாட்டுக்கும் ராஜா ஆனது ஒரு நாள் தெரிய வந்துச்சு. உடனே அவரு கனக நாட்டையும் பிங்கள நாட்டையும் ஒன்னா இணைச்சு அந்த பெரிய நாட்டுக்கு விக்ரமனை ராஜா ஆக்கிட்டு அவரு கிளம்பி காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டாரு. இப்படியே 24 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. விக்ரமனுக்கு திருமணம் நடந்து அந்த நாட்டுக்கு விஜயன்னு ஒரு இளவரசன் இருந்தான். ஒரு நாள் விக்ரமனுக்கு தன்னோட அப்பா மார்த்தாண்டன் மாதிரியே ஆட்சி பொறுப்புகளை விஜயன்கிட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யலாம் அப்படின்னு தோணிச்சு. இதை பத்தி அவன் இளவரசன் கிட்ட பேசினப்போ விஜயன் சொன்னான், எனக்கு போதிய உலக அனுபவம் இல்லை, அதனால ஒரு 2 வருஷம் நான் பல நாடுகளுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறமா ராஜாவா பதவி ஏத்துக்கிறேன், அப்பதான் என்னால ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும், அது வரைக்கும் என்னை தொல்லை செய்யாம இருங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் தான் விக்ரமனுக்கு அமரோட ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி தானே நானும் அமரும் நாட்டை விட்டு கிளம்பினோம், எனக்கு பிங்கள நாட்டோட ராஜாவா பதவி வந்ததுக்கு அப்புறம் அமரை பத்தி நான் எப்படி மறந்து போனேன், அமர் இப்ப எங்க எப்படி இருக்கான்னே தெரியலையே, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உடனே பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் விக்ரமனுக்கு வந்துச்சு. அமரை பத்தின தகவல் தெரிஞ்சு யாராவது அதை ராஜாவுக்கு சொன்னா அவங்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கறதா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. விக்ரமன் அமரை பிரிஞ்சு தேர்ல ஏறி வந்துட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த நாட்டில் இருந்த யாரோ ஒரு கவிஞன், அமரு பத்தி சொல்லு, 100 காசு வெல்லு, அவனைப் போல யாரு, பிரிச்சது ஒரு தேரு அப்படின்னு ஒரு கவிதை வேற எழுதினதும், அந்த கவிதையை ஒரு பாட்டு மாதிரி அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமனுக்கும் இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சு போய் அடிக்கடி அவரும் அதே பாடலை பாடிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவில் பிங்களாபுரத்தை விட்டு கிளம்பி 25 வருஷத்துக்கு அப்புறம் அமர் ஒரு நாள் திடீர்னு பிங்களாபுரத்துக்கு வந்திருந்தாரு. அவருக்கு மறுபடியும் விக்ரமனை போய் பார்க்குற எண்ணமே இல்லை. ஆனால் விக்ரமனோட நட்பும் அவரோட நினைப்பும் அமரை மறுபடியும் அந்த பூங்காவுக்கு வர வச்சுது. அந்த பூங்காவில் விக்ரமன் படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த மரத்தடிக்கு வந்து கொஞ்ச நேரம் அவர் உக்காந்திருந்தாரு. இந்த மரத்தடியில் தானே நான் என்னோட நண்பனை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு நினைக்கும்போது அமருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அங்கே பூ பறிச்சுக்கிட்டு இருந்த யாரோ ஒரு இளைஞன், அமரு பற்றி சொல்லு, 100 காசு வெல்லு, அவனை போல யாரு, பிரிச்சது ஒரு தேரு அப்படின்னு பாடினதை கேட்டு அமர் அந்த பையன்கிட்ட, இது என்ன பாட்டு அப்படின்னு விசாரிச்சாரு. அந்த பையனும் அவர்கிட்ட, இது எங்கள் ராஜா விக்ரமனோட நண்பனை பற்றின பாட்டு, எங்கள் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னான். விக்ரமன் ராஜா ஆனாலும் இன்னும் தன்னை மறக்கலை அப்படின்னு தெரிஞ்சதும் அமருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அவர் அந்த இளைஞன்கிட்ட, அப்படின்னா நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அதை நீ அரண்மனையில் போய் உங்கள் ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தது ஒரு காடு, வந்தது ஒரு நாடு, நட்புக்கு இல்லை ஈடு, பிரிஞ்ச இடத்துல தேடு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த இளைஞன், ஐ, எங்கள் ராஜாவுக்கு பிடிச்ச பாட்டு மாதிரியே இந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ராஜாவுக்கு பாடி காட்டுறதுக்காக அரண்மனைக்கு கிளம்பி போனான். அந்த இளைஞன் அரண்மனையில் ராஜா கிட்ட இந்த பாட்டை பாடினப்போ, நட்புக்கு இல்லை ஈடு, பிரிஞ்ச இடத்துல தேடு அப்படிங்கிற வரிகளை கேட்ட உடனே ராஜா விக்ரமன் உக்காந்திருந்த இடத்துலேருந்து உடனே துள்ளி எழுந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்து பூங்காவை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாரு. பூங்காவில் தான் தூங்கிக்கிட்டு இருந்த மரத்தடியில் உக்காந்திருந்தவரை பார்த்த உடனே அவர் அமருங்கிறது ராஜா விக்ரமனுக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு. அவர் அமர்கிட்ட, இத்தனை வருஷமாக உன்னை பிரிஞ்சிருந்து உன்னை தேடாமல் இருந்ததுக்காக என்னை மன்னிச்சிடு, நீ இனிமே அரண்மனையில் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அமர் சொன்னாரு, தப்பு ஓ மேலே இல்லை, நீ ஒரு நாட்டுக்கு ராஜா ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு முடிவு செஞ்சேன், அதனால தான் இத்தனை வருஷமும் நான் உன்னை பார்க்க வரலை அப்படின்னு சொன்னாரு. அமர் சொன்னதை கேட்டதும் அடுத்து என்ன செய்யணுங்கிறது விக்ரமனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. அவர் உடனே இளவரசன் விஜயனை வர சொல்லி, நான் என்னோட நண்பன் அமரோட காட்டில் வசிக்கலான்னு இருக்கேன், அதனால் நீ இப்போவே இந்த நாட்டுக்கு ராஜா ஆயிடு, அதுக்கப்புறம் நீ வேண்டிய பயணங்களை செஞ்சு உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் விஜயனுக்கு ராஜாவா பட்டம் கட்டினாரு. அவர் அமர்கிட்ட, இப்போ நான் எந்த நாட்டுக்கும் ராஜா இல்லை, அதனால் நீ உரிமையோட நட்போட என்னோட பழகலாம், வா நாம் ரெண்டு பேரும் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அமர் கூட அவரும் காட்டுக்கே கிளம்பிட்டாரு.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.